புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை சாய் பேட்மிண்டன் அகாடமியின் பேட்மிண்டன் பயிற்சியாளர் திரு டி சத்யநாராயணன் அவர்கள் பேட்மிண்டன் விளையாட்டும் அதன் விதிமுறைகளை பற்றியும் பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விளையாட்டு அப்படிங்கிறது மனிதனுடைய உடல் அமைப்பு உடலை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு விளையாட்டு அப்படிங்கிறப்ப விளையாட்டுத்துறை நிறைய வளர்ந்துகிட்டே போகுது. இன்னைக்கு கூடிய இளைஞர்கள் தங்களுடைய விளையாட்டுனால தங்களுடைய வாழ்வாதாரத்தையே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் உலக அளவுல இன்னைக்கு விளையாட்டுல நிறைய சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விளையாட்டு துறையினுடைய ஒரு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய உங்களை நம்மளுடைய புதுகை பண்பலை நேர்கள் சார்பா இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க சார்.
வணக்கங்க, என் பேரு சத்யநாராயணன். நான் வந்து ஒரு குவாலிஃபைடு பேட்மிண்டன் கோச். சொந்தமாக வந்து ஓன் பேட்மிண்டன் அகாடமி, சாய் அகாடமி ஆஃப் பேட்மிண்டன் மதுரையில் இருக்குங்க. ஸோ அதை ரன் பண்ணிருக்கேன், அதில் ஹெட் கோச்னா. ஸோ அங்கே வந்து மோர் தென் ஒரு 50 kids வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பர்ஃபார்மன்ஸ் லெவல் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸ் அந்த மாதிரியும் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மார்னிங் ஈவினிங் ஸோ அந்த மாதிரி ரெண்டு செஷனில் வந்து ட்ரைனிங் அவங்க வந்து த்ரூ அவுட் த இயர் ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோங்க
சார். இப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்ற வயது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு அந்த உடல் பக்குவம் அடையும், சொல்றத வந்து குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வயது இருக்கும். அந்த வகையில் ஒரு பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஏற்ற வயதா நீங்க குழந்தைகளுக்கு எந்த வயதை நிர்ணயிச்சிருக்கீங்க? எந்த வயது பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஏற்ற வயது சார்?
இந்தியன் சயின்டிஃபிக் படி ஒரு பேட்மிண்டன் கேம் ஸ்டார்ட் பண்ணோம்னா 5.5 வயசு, அதாவது ஒரு குழந்தைக்கு மேலோ ஃபீமேலோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவாக இருந்தாலும் 5.5 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த 5.5 வயசில் ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் நம்ம சொல்கிறத வந்து அந்த குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், புரிஞ்சுக்குங்க. ஸோ வந்து நம்ம சொல்கிறத ஒபே பண்ணி கோர்ட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் ஏதுவானது வயசு 5.5 வயசு. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 4.5-5 வயசுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக நல்லா ஃபிசிக் பாடி நல்லா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து மினிமம் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டான ஏஜிங்க குழந்தைங்களுக்கு பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு.
இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அந்த விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி அந்த விளையாட்டு தளம், அந்த கிரவுண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபுட்பால்னா அதுக்கான அந்த விளையாட்டினுடைய கிரவுண்டினுடைய அமைப்பு முறை ஒரு மாதிரி இருக்கும். வாலிபால், பேஸ்கெட் பால் அந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அந்த விளையாட்டு தளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பேட்மிண்டனுடைய கிரவுண்ட் ஷேப், அந்த ஆடுதளம் அப்படிங்கிறது அதனுடைய அளவு முலைகள் எப்படி இருக்கும், அதனுடைய நீள அகலங்கள் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்டோர் கேம், அதாவது என்னென்ன சார், சுற்றி க்ளோஸ்டாக இருக்கும், உள்ளே வந்து லைட் போட்டுட்டு 1, 2, 3, 4 மேக்ஸிமம் வந்து ஒரு 10-12 கோட் வரைக்கும் போட்டு வரிசையாக வந்து விளாட்றதுக்கான ஏதுவாக இருக்கும். இப்போ வந்து அவுட்டோரில் விளையாட முடியாது, அவுட்டோர்லேயும் ஒரு சில பேர் விளாட்றாங்க, பட் இது கேமே வந்து இன்டோர் கேம், இன்டோரில் விளையாடக்கூடியது. ஸோ இதோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா சார் 20x44, நெட்டோட ஹைட்டு வந்து 5.1 உயரம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே ஒரே அளவு தான், மிச்சம் கேமில் இருக்க மாதிரி அளவுகள் எதுவும் மாறாது. இதுக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு தான், 20x44 நீளம் அகலத்தில் வந்து இந்த பிளே ஏரியா இருக்கும் சார்.
இப்போ இறகு பந்து அப்படின்னு சொல்றப்ப இந்த ஷெட்டில் காக்கில் ஷெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அந்த பேட் அப்புறம் அந்த பேட்டினுடைய அமைப்பு முறை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். மட்டை பிளஸ் அந்த காக், ஷெட்டில் காக்குன்னு சொல்லுவோம், ரெண்டையுமே சேர்த்து தான் ஷெட்டில் அண்ட் காக் சேர்த்து தான் பேட்மிண்டன் சொல்லுவோம். ரெண்டுனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இதோட நேம் வந்து அஃபிஷியல் நேம் வந்து பேட்மிண்டன் சார். அந்த விளாட்ற பால் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஷட்டில் காக், அதை வச்சு அடிக்கிறது பேர் ராக்கெட். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற நேம். இப்போ பேட்மிண்டனோட ஷேப் பார்த்தீங்கன்னா சார் இது வந்து ஐசோமெட்ரிக் ஷேப்பில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா சார் கார்பனில் இருக்குது, அல்லாயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் அந்த பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் வந்து இப்போ நவ டேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷட்டில் காக் பார்த்தீங்கன்னா சார், கூஸ் ஃபெதர், கூஸ்ன்னு சொல்லி ஒரு இதாக இருக்கும், அதோட ஃபெதரை வச்சு தான் அந்த இதை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கூஸ் ஃபெதர், ஃபெதர் ஷட்டில், இன்னொன்று வந்து சிந்தட்டிக் ஷட்டில், அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கும் மஞ்சள் கலரில். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் இது வந்து யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய பால்.
சார், இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு சொல்கிறப்ப பார்க்கும்போது இந்த டென்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டென்னிஸ் மட்டை, அதில் இருக்கக்கூடிய பாலு, பேட்மிண்டன் அதுவும் ஒரே அந்த பேட் தான், அந்த ஷெட்டிலும் இதில் பாலும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஷெட்டில் காக்க இருக்கக்கூடிய பேட்டு அப்புறம் அந்த டென்னிஸில் இருக்கக்கூடிய பேட்டு, இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்குங்களா சார்?
சார், டோட்டலாகவே வித்தியாசம் தான் சார். பேட்மிண்டன் ராக்கெட் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதே டென்னிஸ் ராக்கெட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் லைட் வெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு. பால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிச் ஆகி அடிக்கணும், இதில் பிச் பண்ணாமல் அடிக்கணும், கீழே விழுந்துச்சுன்னா இது வந்து பாயிண்ட்டு, அதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதில் டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட் தான், கோர்ட்டோட அளவுலேருந்து அது அவுடோர் கேம், இது இன்டோர் கேம். ஸோ டோட்டலாக எல்லாமே ஃபுட் ஒர்க்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் சார் வரும், பேட்மிண்டனுக்கும் டென்னிஸ்க்கும்.
இப்போ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பேட்மிண்டன் அப்படிங்கிறப்ப இந்த பேட்மிண்டனுடைய விளையாட்டினுடைய விதிமுறைகள் என்னென்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
சார், இது வந்து பார்த்தீங்கன்னா சார் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 21 புள்ளிகள் கொண்ட கேம் இது. 21 புள்ளிகள், 3 செட்டு. இந்த 3 செட்டில் ஏதாவது 2 செட்டு வின் பண்ணுறவங்க தான் மேட்ச் வின் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சார் ரேலி வின்னிங் சிஸ்டம். ஸோ ரேலி வின்னிங் சிஸ்டம் அப்படின்னா சார், ஒருத்தவங்க சர்வீஸ் போடுறாங்க, இன்னொருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மிஸ் பண்ணவங்களோட ஆப்போனண்ட்டுக்கு பாயிண்ட்டு. ஸோ அந்த கேமோட இன்டென்சிட்டி, அதாவது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து கேமோட ஸ்பீடு இன்டென்சிட்டி கூட இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ரேலி வின்னிங் சிஸ்டம்ங்கிறத வந்து பேட்மிண்டன் ஃபெடரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டமோட ஸ்கோரிங் சிஸ்டம் பேர் வந்து ரேலி வின்னிங் சிஸ்டம். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் சர்வீஸ் போடுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஹிப்புக்கு கீழே தான் இருக்கணும், காலை ட்ராக் பண்ணக்கூடாது, ராக்கெட்டை டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடாது, ஷட்டில் ஸ்பின் பண்ணக்கூடாது, லைனை மிதிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சர்வீஸ்க்கு இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சார் சிங்கிள்ஸ்க்கு வந்து சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் விழுந்தால் கிடையாது. டபுள்ஸில் வந்து பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து விழுந்தால் கிடையாது. ஸோ அது மெயினாக வந்து ஆடுறது வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸு, ஒற்றையர் இரட்டையர் ரெண்டரா வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து சிங்கிள்ஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள பாக்ஸ் மட்டும் கிடையாது, டபுள்ஸில் விளையாடும் போது ஃபுல்லாகவே உண்டு. ரெண்டு பேர் விளையாடக்கூடிய கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டுமே உண்டு, பின்னாடி இருக்க பாக்ஸ் மட்டும் சர்வீஸ் அப்போ மட்டும் கிடையாது, மிச்ச நேரம் எல்லாமே வந்து ரைட்டு தான் சார். இதான் வந்து பேசிக்காக உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் பிளேயிங் பேட்மிண்டன் சார்.
இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு சொல்கிறப்ப பொதுவாக ஒரு சில விளையாடுகளில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபுட்பாலை வந்து பார்த்தீங்கன்னா காலிலே தான் நம்ம இந்த பந்தை உதைவோம், டக்குன்னு ஒரு எதாச்சியா கையில பந்து பட்டுருச்சு அப்படின்னா நடுவு வந்து ஃபவுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது அதோடைய விளையாட்டு முறை. இப்ப பேட்மிண்டன்ல ஏன் ஃபவுல் ஆகுது, எப்படியெல்லாம் விளையாண்டா அது ஃபவுல் அப்படின்னு அதை கணக்கில் எடுத்துக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார், இதுல வந்து ஃபவுல்னு கிடையாது சார், ஃபால்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ராக்கெட்ல அடிக்கணும், ராக்கெட்ல அடிச்சு அந்த சைடு போகணும். இப்போ ஒருத்தர் ராக்கெட்ல அடிச்சு இன்னொருத்தர் ராக்கெட்ல அடிச்சு அந்த சைடு ஷட்டில் போயிருச்சுன்னா அதை ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா சார், வந்து ஷட்டில் அடிக்கும் போது இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அதை ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் சார் ரெண்டு விதமான ஃபால்ட்டு, மிச்சபடி எல்லாமே சார் ஸ்டாண்டர்ட் கேம்ஸ் அண்ட் ரூல்ஸில் உள்ளது தான். ரைட்டில் விழுந்துச்சுன்னா ரைட்டு, வெளியில் தாண்டி போயிடுச்சுன்னா அவுட்டு, மித்தில் நெட்டில் பட்டுருச்சுன்னா அவுட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சார் பேசிக் ரூல்ஸு. இதுதான் மேஜராக வந்து ஃபால்ட்டுன்னு அம்பையர்ஸ் வந்து சொல்லக்கூடியது இது மட்டும் தான். விளையாடுற ஷட்டில் வந்து ஒருத்தர் ராக்கெட்டில் ஒரு தடவை தான் படணும், ரெண்டு தடவை படக்கூடாது, அப்படி பட்டுச்சுனா மட்டும்தான் ஃபால்ட்.
இப்போ அதே போல இந்த ஷட்டிலுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு வலைப்பின்னல் வந்து ரெண்டு கம்பிகளுக்கு இடையே தொங்க போட்டுட்டு தான் அதை ரெண்டு பக்கமும் விளையாடுவாங்க. இதுக்குன்னு இந்த ரெண்டு இடைவெளி கம்பிகளுக்குன்னு ஏதாவது அளவுகோல் ஏதாவது இருக்காங்க சார்?
ஆமாம் சார், இதுக்கு ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட் இருக்குது சார் நெட்டுக்கு. அந்த நெட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா சார், அந்த லென்த்து கோட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 5.1 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கணும், லென்த்து பார்த்தீங்கன்னா சார் 20 அகலத்தில் இருக்கணும். அந்த மெஸ்ஸு, அதாவது வந்து அந்த நெட்டில் பார்த்து ஒன்றுக்கு ஒன்று மெஸ்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணுற அளவு இதுதான் சார். அதுக்கு மேலே வந்து ஒரு டேப் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா சார் 40 mm இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். சைடில் போஸ்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா சார் லயன் மேலே தான் இருக்கணும், லயனுக்கு வெளியில் இருக்கக்கூடாது, லயனுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது. லயன் மேலே இருக்கனால அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 mm தான் இருக்கணும். ஸோ இதுதான் நெட்டுக்கு நெட்டோட போஸ்ட்டுக்குள்ள ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்.
இப்போ இந்த ஒரு ஆட்டத்தினுடைய இடம், இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்ஸ்மேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோல் கீப்பர் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பிளேஸ் பிரித்து இவங்க பேட்ஸ்மேன் இந்த ஸ்டம்புக்கு கொஞ்சம் தள்ளி இப்படி இருக்கணும், கோல் கீப்பர் இங்கே இருக்கணும்னு சொல்லி இந்த பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் எந்த இடத்துல இருக்கணும், அந்த எங்கே என்னென்ன ஸ்பேஸ் ஸ்பேஸில் என்னென்ன பிளேஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு இடம் வந்து குறிச்சிருப்பாங்க. ஸோ பேட்மிண்டனில் பொறுத்த மட்டும் இல்லை எங்கேருந்து அடிக்கணும், ஃப்ரண்ட்டில் யார் இருக்கணும், பேக்கில் யார் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சார்?
இல்லை சார், அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் கிடையாது. இப்போ டபுள்ஸ் இரட்டையர் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சார் டிபெண்ட் அப்பான் த ஸ்கோர் பாயிண்ட்டை பொறுத்து தான் வந்து ரெண்டு பேரில் இவர் இங்கிட்டு நிற்கணும், இவர் இந்த சைடு நிற்கணும்னு இருக்கு. அதாவது வந்து கேம் ஆரம்பிக்கும் போது யார் லவ்வால் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த பாயிண்டில் வந்து ரைட் கோர்ட்டில் தான் இருக்கணும், பார்ட்னர் லெஃப்ட் கோர்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிபெண்ட் அப்பான் த பாயிண்ட், அதை பொறுத்து தான் வந்து பிளேயர் வந்து எந்த பொசிஷனில் நிற்கணும்னு இருக்குது சார். மிச்சப்படி வந்து இவர் தான் இங்கே நின்று அடிக்கணும், இவர் தான் இங்கே நின்று இந்த ஷட்டில் ரிட்டர்ன் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த கோர்ட்டில் எங்கே வேணால் எத்தனை தடவை வேணால் பிளேயர் அடிக்கலாம், எங்கே வேணால் நின்றுக்கலாம், கோர்ட்டை விட்டையும் வெளியே போயிட்டு திரும்பவும் வந்து அடிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா சார், நெட்டை மட்டும் டச் பண்ணக்கூடாது, நெட்டை டச் பண்ணிட்டா பாயிண்ட் வந்து ஆஃப் பண்ணிருக்கு, அது வந்து ஃபால்ட்.
இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பேட் இருக்குல்லையே சார், இந்த பேட்மிண்டனுடைய நீங்கள் சொன்னீங்க அந்த டென்னிஸ் பேட் வேற, பேட்மிண்டன் பேட் வேற அப்படின்னு சொன்னீங்க, இந்த பேட்டுக்குன்னு ஏதாவது சிறப்பு தன்மைகள் ஏதாவது இருக்காங்களா சார்?
சார், சிறப்பு தன்மைங்கன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஜூனியர், கிட்ஸு, அடல்ட் சைஸ் மூணு சைஸாக இருக்குது சார் ரேக்கெட்டு. ஸோ அந்த ரேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சார், ரொம்ப அட்வான்ஸ்டு ரேக்கெட் பார்த்தீங்கன்னா சார் கார்பன் ரேக்கெட்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரேக்கெட், விலையோ இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சம் ஹாஃப் கார்பனேட் ரேக்கெட் சொல்லுவாங்க, பாதி வந்து கார்பன் இருக்கும், பாதி அல்லாய் ரேக்கெட் இருக்கும். இன்னொன்று அதோட கம்மி பார்த்தீங்கன்னா சார் ஃபுல்லாகவே அல்லாய் ராக்கெட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கம்மி. ஸோ இதுதான் சார் ராக்கெட்டில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷனு. மிச்சப்படி வந்து வேறு எதுவும் மேஜராக ஒன்றும் கிடையாது சார். ராக்கெட்டோட சேஃப் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் சேஃப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து சயின்டிஃபிக்காக வந்து ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி கடைசியாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க ராக்கெட்டோட பேர் வந்து ஐசோமெட்ரிக் ஃப்ரேம் ராக்கெட்ஸ்.
இப்போ நீங்கள் நிறைய மாணவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முதல் முதல்ல ஒரு இளம் வயதில் வந்து விளையாட ஏற்ற வயதில் வரக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு எப்படி அவங்களுக்கு பயிற்சியை வந்து இந்த பேட்மிண்டனில் படிப்படியாக முறையாக தோங்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
சார், வரும்போது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சார், இப்போ நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 8 வயசுக்குள்ளே தான் சார் எடுப்போம். ஸோ அந்த 8 வயசு குழந்தைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சார், அவங்களுக்கு வந்து பேசிக் எதுவுமே தெரியாது. ஸோ வந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான சயின்டிஃபிக் வார்ம்அப் அப்படின்னா சார், எப்படி வந்து ப்ராப்பராக குழந்தைக்கு வந்து வார்ம்அப் வந்தோடனே எப்படி வந்து அந்த மசில் தான் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி ப்ராப்பர் வார்ம்அப் பண்ணி கேமை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுப்போம் சார் பேசிக்கு. அதுக்கப்புறம் ராக்கெட்டை எப்படி பிடிக்கணும், ராக்கெட் எப்படி பிடிச்சி ராக்கெட்டை ஷட்டில் எப்படி ஹிட் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஐ அண்ட் ஆர்ம் கோஆர்டினேஷன், கண் கை இது ரெண்டும் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி ஷட்டில் ஹிட் பண்ணணும் மிஸ் பண்ணாமல். ஸோ இதுதான் பேசிக் திங். இதுபடி ஒரு குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம். அது முடித்ததுக்கப்புறம் பேசிக் சர்வீஸ் சொல்லிக் கொடுப்போம். சர்வீஸ் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் டாஸ், தலைக்கு மேலே ஹிட் பண்ணுற டாஸ் அது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுட்வொர்க், முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணி எப்படி ஷட்டில் எடுக்கணும் அதை சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து டாஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர் ஹேண்ட் கிளியர்னு பேசிக் ஸ்கில் இருக்குது, பேக் ஹேண்ட் கிளியர்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபுல் கோட் கம்பைன் ஃபுட்வொர்க், ஃபுல் கோட்டை மூவ் பண்ணுற மாதிரி இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஃபுல் கோட் விளையாட தயாராகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஆட் நம்பர், ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பரில் வந்து எந்த சைலன்ஸ் சர்வீஸ் போடணும், ஈவன் நம்பரில் எந்த சைலன்ஸ் சர்வீஸ் போடணும்னு பேசிக் சொல்லிக் கொடுத்து கேம் விளாடத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கேம் விளாண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பர்ஃபெக்ஷன், ஸோ வந்து எங்கே டாஸ் பண்ணால் எங்கே பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக் விழுகணும் அப்படிங்கிறத படிப்படியாக ட்ரெயின் பண்ணி, ஸோ அவங்கள வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளாட்ற அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஸோ அடுத்த லெவல் அடுத்த லெவல் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம் சார்.
சார், இன்னைக்கு இந்த பேட்மிண்டன்ல நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள், இப்போ மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய போட்டிகள், மத்திய லெவலில் நடக்கக்கூடிய போட்டிகள், என்ன மாதிரியான போட்டிகள் இன்னைக்கு நடைபெறுது, உங்களுடைய அகாடமியில் நடக்கக்கூடிய அந்த போட்டிகளுக்கு எப்படி நீங்க ஒரு பயிற்சிகளை வந்து வழங்குறீங்க?
இது பார்த்தீங்கன்னா சார், டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன், அதாவது வந்து என்னென்ன சார், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேயும் மாவட்ட அசோசியேஷன், டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் அசோசியேஷன், அதுக்கப்புறம் நேஷனல் பேட்மிண்டன் அசோசியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன், பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். ஸோ இதுதான் சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. ஸோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆடுறது, டிஸ்ட்ரிக் லெவலில் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக் பேட்மிண்டன் அசோசியேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட், தமிழ்நாடு பேட்மிண்டன் ஃபெடரேஷன் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் பேட்மிண்டன் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்க நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட். இதுலேருந்து செலக்ட் பண்ணுறவங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், ஏஷியா லெவல், ஜூனியர் ஏஷியா, அந்த மாதிரி ஏஷியன் அண்டர் 15 லெவல், அந்த மாதிரி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து டோர்னமெண்ட்ஸ் இருக்குது சார். இது வந்து எல்லாமே அசோசியேஷன் சைடு. இதை தவிர பார்த்தீங்கன்னா சார் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா சார் ஜோன் லெவலுக்கு அப்புறம் வந்து இன்டர் ஜோன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட்டு, ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணி ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணி இந்தியா லெவலில் இருக்க எல்லா ஸ்கூல்லையுமே செலக்ட் பண்ணி ஸ்டேட் வைஸ் அந்தந்த மாநிலத்துலேருந்து ஒரு ஒரு கேட்டகிரிலேருந்து அஞ்சு பேரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து ஸ்கூல் லெவலில் நடக்கிறது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சார் இந்த இப்போ சிஎம் ட்ராஃபி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு கேட்டகிரியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் பாய்ஸ்க்கு தனியாக, காலேஜுக்கு தனியாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தனியாக, மாற்றுத்திறனாளிகள் தனியாக, ஜென்ரல், இதுமாதிரி அஞ்சு கேட்டகிரியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சார் டோர்னமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் லெவலால் நடக்கிற டோர்னமெண்ட் வருது, ஸ்கூல் லெவலில் நடக்கிறது ஒரு சைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் நடக்கிற டோர்னமெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து ஒரு ஒரு லெவல்லையும் ஒரு ஒரு லெவலில் டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் இன்னைக்கு ஒரு பேட்மிண்டன் பயிற்சியாளராக விளங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை, நீங்கள் எப்படி பேட்மிண்டனுக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் எப்படி பயிற்சியாளராக ஆனீங்க, உங்களுடைய ஒரு விளையாட்டு வீரர் அதுலேருந்து ஒரு பயிற்சியாளர் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க சார்.
என்னோடய ஊர் வந்து புதுக்கோட்டை சார். ஸோ அங்கே வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பேட்மிண்டன் கிளப் இருந்துச்சு, அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ அந்தளவுக்கு எங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து இந்த அளவுக்குலாம் டோர்னமெண்ட் இருக்கும் இப்படிலாம் விளையாடணுங்கிறதெல்லாம் தெரியாது. இங்கே வெயிலில் போய் விளையாடுறோன்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளையாண்டு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணோம், டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி ஸ்டேட் மேட்ச் போனோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுற ஆர்டிஜிஎஸ் டோர்னமெண்ட் வின் பண்ணோம், ஸ்டேட் லெவல் வின்னர், கோல்டு மெடல் வின் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படித்ததுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணோம். காலேஜ் படிக்கும் போது யூனிவர்சிட்டி லெவல் டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்லாம் வின் பண்ணி ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அதுக்கான கோர்ஸ் பிபிஎட்ன்னு இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்னடா பண்ணலாம்னு சொல்லி வச்சப்போ சார் ஒருத்தர் வந்து கோச் கண்டி வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் நீ பண்ணிவிட்டு பேட்மிண்டன் கோச்சாக நீ வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி பஞ்சாப் பட்டியாலில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது வந்து 3 ஃபார்ம் 3 அதாவது யூனிவர்சிட்டி லெவலில் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி ரன்னர் அப் பொசிஷன், ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற யூனிவர்சிட்டி லெவலில் இருக்க இந்த டோர்னமெண்ட்டில் செகண்ட் பொசிஷன் வந்தோம். சவுத் ஜோன் அதாவது வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க சவுத் ஜோன் டோர்னமெண்ட்டில் வின்னர் வந்தோம். ஸோ இதனால் எனக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சு நான் வந்து அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன், எனக்கு அந்த கோர்ஸ் கிடச்சிது. அது வந்து பார்த்தீங்கன்னா 14 கோர்ஸ் பஞ்சாபில், பஞ்சாப் பட்டியாலாவில். ஸோ அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு வந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோச். ஸோ நான் குவாலிஃபைடு கோச், இப்போ சர்டிஃபைடு கோச். இந்தியாவில் நான் வந்து எங்கே வேணால் போய் எங்கே எந்த அகாடமிஸ்க்கு எந்த லெவலில் இருக்க பிளேயர்ஸ்க்கு வேணால் நான் கோச்சிங் பண்ணுறதுக்கான எலிஜிபிள். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிது. அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2012 வந்து எனக்கு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, மதுரையில் டிஸ்ட்ரிக் கோச்சாக. ஸோ 2 இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஓனாக ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த அகாடமியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மதுரையில்.
இப்போ இன்னைக்கு பேட்மிண்டன் போட்டியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களுமே நிறைய விளையாடிட்டு வர்றாங்க. இன்னைக்கு பேட்மிண்டன் போட்டியினுடைய பெண்களுடைய ஆர்வம், அவங்களுடைய விளையாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவில் சார் இருக்கு?
சார் நான் வந்து 1998 நான் அந்த கேமில் வந்து சின்சியராக வாட்ச் பண்ணி கேம் ஆடிட்டுருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லேயும் விமன்ஸ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டமாண்ட்ரஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பங்களிப்பு விமன்ஸ் சைட்லேருந்து இருக்குது. பாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி இது வந்து கேர்ள்ஸ்லேயுமே காம்படிஷன் இருக்குது. ஃபீமேல் சைல்டு பொம்பளை பிள்ளைங்களையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸில் வர்ற மாதிரி பேட்மிண்டன்லையும் விடுறாங்க. அவங்களுக்கான ஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது பேட்மிண்டனில். ஸோ அவங்களுக்கான காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு ஈக்குவலான காம்படிஷன், சர்டிஃபிகேட் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கான சர்டிஃபிகேட் வேல்யூ. ஸோ காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுலையும் சரி, இம்பார்ட்டன் லெவலில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த கேமில் இருக்குது.
இன்னைக்கு இந்த பேட்மிண்டன் விளையாடக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதே போல அவங்களுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்கள்கிட்ட கத்துக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட எப்படிப்பட்ட உடற்பயிற்சியே அதுக்குண்டான பயிற்சிகளை நீங்க வழங்குறீங்க, அதே போல உணவு கட்டுப்பாட்டு முறைகளையும் எப்படி இருக்கணும்னு நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்?
இப்போ நம்ம அகாடமியில ப்ராக்டிஸ் பண்ற அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சார் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. காலையில் வந்து 5:30 to 7 வரைக்கும், திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 11 வரையும். ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 to 6 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம்முக்கு போயிடுவாங்க. திரும்ப வந்து 7 மணிக்கு வந்துட்டு 9:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஈக்குவலான இன்டர்வல் டைமிங் ரெஸ்ட் ரேஷியோவில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சார் ப்ராப்பராக நியூட்ரிஷன்ட்டேருந்து அவங்க ஒர்க் அவுட்டுக்கு கலோரிஸ் பர்ன் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி டயட் பிளான் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சார் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு, ஃபேட் கண்டென்ட்டான ஃபுட்டு. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மீல் சாப்பிடணும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எப்பப்பெல்லாம் வந்து தண்ணி எவ்வளோ குடிச்சிக்கணும், எவ்வளோ நேரம் பிரேக்குக்கு அப்புறம் அடுத்த ஃபுட்டு எடுத்துக்கணுங்கிறது ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுறோம் சார். ஸோ அதுபடி அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டும் ப்ராப்பராக கிடைக்கும், அவங்களோட உடம்பு க்ரோத்து ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும்.
இப்போ இந்த பேட்மிண்டனில் ஆர்வத்தோடு விளையாடக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு புறம் இருந்தால் கூட அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய உறுதுணை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். உங்கள்ட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவில் இருக்குது? தன்னுடைய குழந்தை ஒரு பேட்மிண்டனில் நல்ல ஒரு விளையாட்டு வீரராக வீராங்கனையாக வரணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வம் இன்னைக்கு எந்த அளவில் சார் இருக்குது?
சார் இன்னைக்கு கேமில் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு படிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க சார். ஸோ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு முன்னாடி மாதிரிலாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு, பக்கத்தில் போய் விளையாடுவோம் அப்படிங்கிறான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் நிறையா பேரண்ட் பார்த்தீங்கன்னா சார் நிறையா ஸ்போர்ட்டில் விடுறாங்க, எஸ்பெஷலி பேட்மிண்டனில் நிறையா பேரண்ட் வந்து இன்ட்ரெஸ்டடாக விடுறாங்க. ஏன்னா சார் இது வந்து ஒரு க்ளோஸ்ட் என்வரன்மெண்ட், இன்டோரில் இருக்குது, எப்போ வேணால் விளாட்லாம், மழை பெஞ்சல் விளாட்லாம், வெயில்லையும் விளாட்லாம், எந்த வயசுலையும் வேணால் விளாட்லாம். இப்போ நீங்கள் ஃபுட்பாலோ வேறு எந்த கேமோ எடுத்தீங்கன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போய் அவனால் விளையாட முடியாது. இதே நீங்கள் பேட்மிண்டன் கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா சார் அவங்க லைஃப் லாங் எப்போ ஒரு 60 to 65 வரைக்கும் கூட அந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். இது என்னென்னா சார் பேரண்ட்ஸ் சைடு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அவங்க அதனால என்னென்னா சார் குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க சார் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் பேட்மிண்டனில் இன்ட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு பேட்மிண்டனில் கொண்டு விடுறாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே பேசும்போது அவங்களுமே பார்த்தீங்கன்னா சார் ரொம்பவே எஃபர்ட் எடுக்கிறாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஒரு டோர்னமெண்ட் கூட்டு போகணுன்னாலுமே அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன டயட் சொல்கிறோமோ அந்த டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கிட்டு, ராக்கெட்டோ, ஷூவோ, ஷட்டில் பாக்ஸோ, வேறு கெட்டிங்கோ எதுனாலும் உடனே பண்ணுறாங்க. ரொம்பவுமே பேரண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க சார் இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ்லாம்.
நீங்கள் சொன்னது போல இந்த ஷட்டில் கார் விளையாடுறதுக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி முதியவர்கள் அப்படிங்கிறப்ப ஒரு 50 to 60 மதிக்கத்தக்க ஒரு முதியவர்கள், ஆண்கள் பெண்கள் இவங்களெல்லாம் கூட பேட்மிண்டன் விளையாடலாமா? அப்படி விளையாடும்போது அவங்களுடைய வயது முதிரின் காரணமாக அவங்களுடைய உடலில் ஏதாவது பாதிப்புகளோ அல்லது வலிகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்?
சார் பேட்மிண்டன் கேம் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வயசே கிடையாது சார். எந்த வயசில் வேணால் எப்போ வேணால் விளாட்லாம், கண்டினியூ பண்ணலாம், எப்போ வேணால் வந்து இந்த கேமை வந்து என்ஜாய் பண்ணி விளாடலாம். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் ப்ராப்பரான பிளே ஏரியா, அதாவது என்னென்னா சார் ரொம்ப வந்து ஹார்ட் சர்ஃபேஸ், அதாவது வந்து சிமெண்ட்டு தர அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக உள்ள சர்ஃபேஸில் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே விளாண்டோம் அப்படின்னா நீ பெயின், ஜாயிண்ட், ஆங்கிள் பெயின்ஸ்லாம் வரும். ஸோ அவங்க விளாட்ற சர்ஃபேஸ் வந்து நல்ல சர்ஃபேஸாக இருக்கா, ப்ராப்பர் ஷூ போட்டிருக்காங்களா, விளையாடுறதுக்கு மாதிரி ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணுறாங்களா, விளாண்ட முடிச்சதுக்கப்புறம் வார்ம் டவுன் பண்ணுறாங்களா. ஸோ இதை மட்டும் அவங்க ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா சார் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா சார், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், அவங்க வந்து சாப்பிட்றதுல வந்து அயன், கால்சியம் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும். ஒரு 40-45 வயசுக்கு மேலே ப்ரோட்டீனேட்டட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டயட் அவங்க கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணி விளாண்டாங்கன்னா சார், எந்த பெயினும் எதுவுமே இல்லாமல் அவங்க அந்த லைஃப் லாங் கடைசி வரைக்கும் அவங்க ஜாலியாக கேமை என்ஜாய் பண்ணி விளாட்லாம். உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 45 நிமிஷம் வெளியில் நடக்கிறதோட இவங்க உள்ளே ஒரு 10 நிமிஷம் விளாண்டாங்கன்னா அந்த எனர்ஜி, அந்த கலோரிஸ் வந்து ஈஸியாக பேர்ன் ஆயிரும். உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும்.
சார், இப்போ கல்லூரி பல்கலைக்கழகங்களுடைய அளவில் நிறைய இன்னைக்கு பேட்மிண்டன் போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு உயர்கல்வித்துறையில் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள், அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் பேட்மிண்டன் துறையில் இப்போ இருக்கு சார்?
சார், எல்லா கேமும் அதிகம் பேட்மிண்டன் கேமும் ரெகக்னைஸ். ஒரு கல்லூரி படிக்கிற மாணவன் வந்து ஒரு கல்லூரி படிக்கும் போது லெவலில் வந்து மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் பிளேஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்குன்னு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்க, இப்போ போலீஸ்க்கு ஒரு போகிறீங்க, இல்லை மிச்சதுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஜாப் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க சார் மார்க்கு. ஸோ அதன் அடிப்படை அவங்களுக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பேட்மிண்டனில் அவங்க விளாடுற லெவலை பொறுத்து அதுக்கான இது வந்து ஒரு விதிமுறை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லெவலில் விளாண்டா இவ்வளோ மார்க்குங்கிறது இருக்குது சார். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா காலேஜ் விளாடின பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவல் ஆஃப் பிளே, யூனிவர்சிட்டியில் சவுத் ஜோன் விளாண்டாங்களா, ஆல் இண்டியா விளாண்டாங்களா, இல்லை வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் விளாண்டுருக்காங்களா, அதை பொறுத்து அவங்களுக்கான அந்த மார்க் அடிப்படையில் வேலை வாய்ப்பும் சரி மேல் லெவலில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு
சார். ஒரு சில இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடணும் அப்படின்னு நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய விருப்பம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சேர்றதுனால, இந்த பயிற்சி வகுப்புகளை சேர்றதுனால இதனுடைய சீருடைகள் வாங்கணும், இதனுடைய கட்டணம், இதெல்லாம் விலை வந்து அதிகமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம சேர முடியுமா, எப்படி பயிற்சி எடுக்கிறது அப்படிங்கிற முறைகள் சில பேருக்கு தெரியாமலே இருக்கும். இப்போ அதனுடைய அந்த பயிற்சி கட்டணம், அந்த சீருனுடைய கட்டணம், இதெல்லாம் எப்படி இருக்குது? நம்ம பொதுவாக சராசரியான எல்லா மக்களுமே இதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சீருடையாக இருக்கட்டும், அந்த விளையாட்டு போட்டிக்கான பயிற்சி கட்டணங்கள் எல்லாமே சராசரியாகவே இருக்கா சார்?
சராசரியாகவும் இருக்குது சார், ரொம்ப அதிகமாகவும் இருக்குது சார். நார்மலாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த பயிற்சி உடைகள்மே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட், ஷார்ட்ஸு, ஷூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமினல் தான். ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஏதுவாக தான் சார் கிடைக்குது. ஸோ ரொம்ப வந்து அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் ரேட்டில் வாங்கினோம்னா அதோட தரம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் சார்.
சார், அதே போல இன்னைக்கு உங்களை போல ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் எண்ணி அந்த பயிற்சியோட நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இளம், நான் ஒரு பயிற்சி பேட்மிண்டன் பயிற்சியாளர் ஆகணும் அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி படிப்படியா முன்னேறி ஒரு பயிற்சியாளர் நிலைக்கு உயர்றது, அதனுடைய வழிமுறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பயிற்சியாளர் ஆகணும் சார், மினிமம் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் சார் காலேஜில், எனி டிகிரி. அப்படி இல்லைன்னா பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்ஏஎஸ்ல வந்து டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கோச்சிங்னு சொல்லி ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ், அதாவது 1.5 வருஷத்துக்கு அந்த ஒரு கோர்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் சாயில, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அந்த இன்ஸ்டியூட்ல தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம்னா மினிமம் இந்த டிகிரியை முடிச்சுட்டு அது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பிளேயிங்கில் நீங்கள் வந்து எந்த லெவலில் விளையாடி இருக்கீங்க, எந்த குவாலிட்டி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு ஸ்டேட் வந்து விளையாடி இருக்கணும், அதோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 2, அந்த ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவல், நீங்கள் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி குறைஞ்சது 3 யூனிவர்சிட்டி லெவல், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி இல்லை சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி விளையாடி இருக்கணும். இந்த 3 சவுத் ஜோன் சர்டிஃபிகேட், ஒரு ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் இருந்தால் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், அதாவது பயிற்சியாளருக்கான படிக்கிறதுக்கான கோர்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து 3 நாள் இன்டர்வியூ நடக்கும், இப்போ பெங்களூரில் அப்படி இல்லைனா வந்து பஞ்சாபில் 2 இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் சில நாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணோம்னா 1 இயர் வந்து கோர்ஸோட டியூரேஷன், அந்த 1 இயர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் கோச்சிங் இன் எனிவேர் இந்தியா, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் போய் குவாலிஃபைடு, அதாவது குவாலிஃபைடு பயிற்சியாளராக நீங்கள் வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு தகுதி ஆயிடுவீங்க
சார். இன்னைக்கு இந்திய அளவில் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் கிரிக்கெட் பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கிரிக்கெட் விளையாட்டு ஸோ இதே பேட்மிண்டனுக்கு இன்னைக்கு இந்திய அளவுலையும் சரி தமிழக அளவுலையும் சரி எந்த அளவுக்கு நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் உலக அளவுல இந்த பேட்மிண்டனை எடுத்துட்டு போய் சிறப்பாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார், 2001 அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இந்தியாவோட பங்களிப்பு உலக லெவலில் பயங்கரமான பங்களிப்பு சார். விமன் சிங்கிள்ஸில் சைனா நேவால், அதுக்கப்புறம் பிவி சிந்து, சாய் பிரணீத், கஷ்யப், சிராக் ஷெட்டி, ரங்கி ரெட்டி, ஸ்ரீகாந்த் கிடம்பி, லக்ஷயா சன், இப்போ ஒலிம்பிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணவர். ஸோ இது மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சார், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து என்னென்னா சார், விமன் அண்ட் மென் கேட்டகரியில் அது இப்போ இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டிலேருந்து போய் இந்தியா லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து அதிகமான போடியம் ஃபினிஷ் வந்து இப்போ ரீசெண்ட் 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர்ஸ் வந்து வின்னர் ரன்னர் கோல்டு மெடல் சில்வர் மெடல் வின் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாங்க.
இதே போல இந்த ஒரு பேட்மிண்டன் விளையாட்டில் நான் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக ஆகணும், என்னுடைய வாழ்க்கை ஒரு பேட்மிண்டனாலே ஒரு நான் நல்ல ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்றைய இளம் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஒரு பயிற்சியாளராக நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன சார்?
நீங்கள் சிறந்த பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும்னு விருப்பப்படுங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் அண்டர் த ப்ராப்பர் கோச் கைடன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயிங் லெவலுக்கு ரீச் பண்ண முடியும். உங்களோட சின்சியரிட்டி, டெடிக்கேஷன், பன்ச்சுவாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் ட்ரைனிங் இருந்தால் குறைஞ்சது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் லெவல் ஸ்டேட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் லேயராக டெவலப் ஆக முடியும்.
சார், இது வரைக்கும் அந்த பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இறகு பந்தாட்டம், அதனுடைய அமைப்பு முறை, ஆடுகளம், அந்த பந்தினுடைய அமைப்பு, பந்து மட்டையினுடைய அமைப்பு, விளையாட்டு விதிமுறைகள், எப்படியெல்லாம் விளையாடணும், இன்னைக்கு அந்த விளையாட்டினுடைய போக்கு எந்த அளவுல இருக்குது அப்படிங்கறத குறித்து மிகச் சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்கங்களை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை பேட்மிண்டன் விளையாட்டும் அதன் விதிமுறைகளையும் நமக்கு ரொம்பவே தெளிவாகவும் அருமையாகவும் வழங்கிய திரு டி சத்யநாராயணன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.21@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.